கிறார் ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம்,
அவர் பயிரில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பயிரில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட.
ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன், அவரது இரக்கத்திலே நான் அக்களிப்பேன், அகமகிழ்வேன், ஏனெனில் நீர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினீர். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது வார திங்கட்கிழமை திருப்பலிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரின் சொல் வரிகள் நமக்கு தெரியும். மிகவும் அழகான வரிகள், எல்லோரையும் நமது உறவினராக பார்க்கின்ற அருமையான வரிகள், நமது தமிழ் சமூகத்திற்கே மிகவும் ஒரு ஆணி வேராக இருக்கின்ற வரிகள். இந்த சிந்தனை தான் இன்றைய திருவழிபாட்டினுடைய மையமாக இருக்கப் போகிறது. எல்லோரையும் நம்மவராக நாம் பார்க்க முடியுமா? எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முடியுமா? எல்லோரையும் உறவினராக நாம் பார்க்க முடியுமா? அவர் வேறு இனத்தவர், வேறு மொழி பேசுகின்றவர், வேறு மதத்தவர் என்ற பிரிவினைகள் எல்லாம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒரே மக்களாக, ஒரே மந்தையின் ஆடுகளாக வாழ முடியுமா என்ற சவாலை நமக்கு இன்றைய நாளிலே இன்றைய திருவழிபாடும் இன்றைய திருவாசகங்களும் நமக்கு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சவாலை தனது வாழ்க்கையாக கொண்டிருந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட வாழ்ந்த ஒரு புனிதர் நம்மிடத்திலே இருக்கின்றார், புனித சார்ல்ஸ் தே ஃபூக்கோ. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி அவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். நமது மண்ணினுடைய புனிதராக இருக்கின்ற அருளாளர் தேவசகாயம் பிள்ளை, இன்னும் ஒரு 6 புனிதர்கள், இவர்கள் அனைவரும் அன்றைய நாளிலே புனிதர் என்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவராக இருக்கின்ற இந்த சார்ல்ஸ் தே ஃபூக்கோ, அவருடைய அடிப்படையாக இருந்தது என்ன? அதுதான் சிறப்பான ஒரு சிந்தனை, பல்நோக்கு சிந்தனை. இஸ்லாமியரை தம்மவராகவே பார்த்து, அவர்களை மதித்து வாழ்ந்து, அவர்களோடு வாழ்ந்த ஒரு அருமையான புனிதர். அவர் எழுதிய ஒரு ஜபம்தான் ஒப்படைப்பு ஜபம். அந்த ஜபத்தை நாம் அருமையாக பாடலாக்கி இருக்கிறோம். இதோ நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலினுடைய இசை பகுதியாக இருக்கின்ற கேசி மியூசிக்ஸ், அதிலே அந்த பாடல் காண கிடக்கிறது. நாம் அனைவரும் அந்த பாடலோடு இணைந்து, அந்த புனிதர் நமக்கு விடுக்கின்ற அந்த ஒரு சவாலோடு இணைந்து, எல்லோரையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு செயல்பாட்டை, நாம் அனைவரும் ஒரே மந்தையின் ஆடுகளாக வாழுகின்ற அந்த ஒரு சிந்தனையை பெற்றவர்களாக நம் அனைவரையும் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து ஒப்படைத்து, இறைவா அப்பா உமது கைகளிலே என்னை ஒப்படைக்கிறேன் என்ற அந்த பாடல் வரிகளோடு இணைத்து, நாமும் அந்த சிந்தனையை மனதிலே கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு கொண்டாட நமக்கு தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக, இறைவா பெருவெற்றோரின் முழு நிறை ஒளியே. பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகிலே நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீரே. இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 11, இறை வார்த்தைகள் 1-18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்தசேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்தசேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மன மாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறினார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே, அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை, நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை, அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்ளுவர், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்காகவும் வருவதில்லை, ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, சமண மதத்திலே இவ்வாறு ஒரு கதை இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கதையை பற்றி. ஒரு யானையை சில குருடர்கள் பார்க்க சென்றால் அது எவ்வாறு இருக்கும்? ஒரு குருடன் அந்த யானை அருகே சென்று யானையுடைய வயிற்று பகுதியை தடவி பார்த்து, இது ஒரு பெரிய ஒரு சுவராக இருக்கிறது என்று சொன்னார். இன்னொரு குருடர் சென்றாராம். அவர் யானையினுடைய கால்களை தடவி பார்த்து, ஒரு காலை தடவி பார்த்து, இது பெரிய ஒரு தூணாக இருக்கிறது என்று சொன்னாராம். இன்னொரு குருடர் யானையுடைய வாலை மட்டும் தடவி பார்த்து, இது ஒரு கயிறாக இருக்கும் என்று சொன்னாராம். மற்றொருவர் அதனுடைய காதுகளை மட்டும் தொட்டு பார்த்து, இது ஒரு முரத்தை போல இருக்கிறது என்று சொன்னாராம். அவர்கள் குருடராக இருக்கின்றபடியினால் இவ்வாறு அவர்கள் தனித்தனியாக அவர்கள் சொன்னது அவர்களுக்கு அது உண்மை. ஆனால் உண்மையிலேயே யார் அது யானை என்று பார்க்கிறார்கள், யானை என்று தெரிந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் ஒருவரும் இல்லை. அது யானை என்று எப்பொழுது நமக்கு புரியப்படும் என்றால், அது எப்பொழுது அந்த யானையை நாம் முழுவதுமாக பார்க்கிறோமோ, எல்லா கோணங்களிலும் அதை பார்த்து இது யானை என்று தெரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் முழுவதுமான உண்மை தெரிகிறது என்று அந்த சமண கதை போகிறது. இந்த கதையினுடைய உட்பொருள் என்ன? நமக்கு பல் நோக்கு சிந்தனை வேண்டும் என்ற ஒரு அருமையான உட்பொருளை நமக்கு அது சொல்லுகிறது. இன்றைய கால சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல்ல நமது குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். நம்மிடத்திலே எவ்வாறு அந்த பல்நோக்கு சிந்தனை இருக்கிறது? பிறரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நம்மிடத்திலே எவ்வாறு இருக்கிறது? இன்னொருவரை நம்மவராக ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய சிந்தனைகளை நமது சிந்தனையாக ஏற்றுக்கொள்ளுதல், மாறுபாடு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அந்த போக்கு நம்மிடத்திலே எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அது மிகவும் குறைந்த பட்சத்தில்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலங்களுக்கு பிற்பாடு நம்மிடத்திலே தனித்துவமான போக்கு, தனி மனித போக்கு என்பது அதிகமாகி போய்விட்டது. நம்மிடத்திலே நாம் பார்க்கின்றோம், இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மை என்பது நம்மிடத்திலே வெகுவாக குறைந்தபடியாக இருக்கிறது. இன்னொரு குடும்பத்தை, நமது உறவினர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை நாம் போய் சந்திப்பது, அவர்களோடு உறவை பரிமாறிக்கொள்வது என்பது வெகுவாக குறைந்து விட்டது. இது நமது குடும்ப போக்கில் மட்டுமல்ல அன்பானவர்களே, சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், இன்னொரு சாராரை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நம்மிடத்திலே பெரிய ஒரு இடர்பாடாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு ஒரு சாராரை நம்மவராக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் இணைந்து வாழுதல் என்பது மிகவும் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது நமது சமுதாயத்தில். இன்னும் அதிகமாக பார்க்கிறோம், அரசியல் தளத்திலே என்ன நடக்கிறது? அரசியல் தளத்திலே நடக்கின்ற விஷயங்களை பார்த்தோம் என்றால், மறுபடியுமாக பல்நோக்கு பார்வை என்பது வெகுவாக குறைந்து விட்டது. இன்றைய அரசியல் தளத்திலே நாம் பார்க்கின்றோம், எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு மதத்தினரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு போக்கு. இன்னொரு மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை அவர்கள் கேலி செய்கின்ற, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒதுக்குகின்ற, அதற்கு எதிராக செயல்படுகின்ற, மக்களையெல்லாம் அதற்காக தூண்டிவிடுகின்ற போக்கு வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது. நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். இதோ நமது மாநிலத்திலே, நமது திருச்சிக்கு அருகாமையிலே இருக்கின்ற மிக்கேல்பட்டியிலே சமீபத்திலே நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்னொரு ஒரு சாராரை ஏற்றுக்கொள்ளாத போக்கு என்பது இன்றைய நாளிலே இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருப்பது நம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற உண்மை. இந்த நேரத்தில் இன்றைய திருவாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? இன்றைய முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, அல்லது நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே பல்நோக்கு பார்வை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கின்றன. முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். முதல் வாசகம் என்ன ஒரு சூழலிலே அது நடக்கிறது? தூய பேதுரு அவர்கள் கொர்னேலியு என்ற அந்த ஒரு புறையினத்தார் வீட்டிலே சென்று உணவருந்தலாமா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை. அதை அவருக்கு தெளிவுபடுத்துவதற்காக அந்த ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. என்ன காட்சி அது? வானிலிருந்து ஒரு பெரிய ஒரு போர்வை இறங்கி வருகிறது. அந்த போர்வையிலே நடப்பன, ஊர்வன, பரப்பன அனைத்தும் இருக்கின்றன. யூதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அனைத்து விஷயங்களையும், அனைத்து விலங்கினங்களையும், அனைத்து உணவுப் பொருட்களையும் அவர்கள் தூய்மையாக கருதுவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இதெல்லாம் தூய்மை, இதெல்லாம் தூய்மையற்றது என்று பிரித்து பார்க்கிறார்கள். அவ்வாறு பிரித்து பார்க்கின்ற அந்த வேளையிலே பேதுருவும் அங்கே விழிக்கின்றார். கடவுளே சொல்லுகின்றார் அதையெல்லாம் சாப்பிடு என்று. பேதுரு கடவுளிடத்திலே பேசுகின்றார்? நோ, இல்லை, நான் தூய்மையானது எதையும் மட்டும்தான் சாப்பிடுவேனே ஒழிய தூய்மையற்றது எதையும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறுபட்ட வேளையிலே கடவுள் அவருக்கு சொல்லுவது, நீ எடுத்து சாப்பிடு. இந்த உலகத்திலே தூய்மையானது தூய்மையற்றது, இவர்கள் நமது சாரார், இவர்கள் பிற இனத்தவர்கள். யூதர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்ற அந்த பிரிவினை என்பது அங்கே இருக்கக்கூடாது என்று கடவுள் அவருக்கு தெள்ள தெளிவாக அங்கே விளக்குகின்றார் அந்த காட்சியின் மூலமாக. அதற்கு பிற்பாடுதான் அவருக்கு உள்ளொளி பிறக்கின்றது. நான் அந்த கொர்னேலியு என்ற அந்த புறையினத்தார் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கே அவரோடு நான் உணவருந்த வேண்டும். அவர் பிற இனத்தவர் என்பதனால் அவர் ஒதுக்கப்பட்டவர் அல்ல, அவர் என்னோடு இணைந்தவர். ஏனென்றால் அவரிடத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கின்றபடியினால் அவர் புற இனத்தவராக இருந்தாலும் சரி, நமது வாழ்வை சேராதவராக இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கை முறையை சேராதவராக இருந்தாலும் சரி, அவரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உள்ளொளி அவருக்கு அங்கே பிறப்பதை நாம் பார்க்கின்றோம். மிகவும் 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 ஒரு தேவையான ஒரு கிறித்தவ மதிப்பீடு இது. கிறித்தவம் என்றாலே, கிறித்தவம் தொடங்கிய இந்த நாள் முதலிலே அவர்கள் தொடக்க கால கிறித்தவ மதிப்பீடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்தூதர் பணிகளிலே அங்கே சொல்லப்படுவது என்னது? நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக, எல்லோரோடும் இணைந்து வாழ்பவர்களாக. அங்கே புறையினத்தவர்கள் அல்லது இவர்கள் யூதர்கள், இவர்கள் கிரேக்கர்கள் என்றெல்லாம் பிரித்து பார்க்காத மனநிலை கொண்ட நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு சிந்தனை நமக்கு இங்கே வெளிப்படுவதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பேதுருவிற்கு ஒரு பெரிய ஒரு உள்ளொளி பிறக்கின்றது. என்ன உள்ளொளி? பல்நோக்கு சிந்தனை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று. இதன் அடிப்படையில் தான் திருத்தூதர்கள் பணி 15வது அதிகாரத்திலே நடக்கின்ற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. விருத்த சேதனம் கிறித்தவர்கள் செய்து கொள்ள வேண்டுமா, செய்து கொள்ளக்கூடாதா? கிறித்தவர்கள் என்பவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் மீட்படைவார்களா, அல்லது விருத்த சேதனம் செய்து கொள்ளாத பிற இனத்து கிறித்தவர்களும் இருக்கிறார்களே அவர்களும் மீட்படைவார்களா என்ற வாதம் எழுகிறது திருச்சபையிலே. அப்பொழுது முதல் திருச்சங்கம் அங்கே கூட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அங்கே விருத்த சேதனம் செய்தால்தான் மீட்பு உண்டு என்று வாதிடுபவர்கள் ஒரு பக்கமாகவும், இல்லை, இயேசு மீது நம்பிக்கை கொண்டால் போதும், இயேசு கிறித்து என்ற ஒரு நம்பிக்கை ஆணி வேர் போதும், அதன் அடிப்படையிலே நாம் மீட்படைய முடியும் என்று வாதிடுவர்கள் இன்னொருபுறம். இந்த இருவருக்கும் இடையிலான அந்த போரிலே வெற்றி பெறுவது அந்த இரண்டாவது சாரார். விருத்த சேதனம் என்பது நமது நம்பிக்கையின் அடிப்படை அல்ல. விருத்த சேதனம் என்பது நமது மீட்பிற்கு அடிப்படை அல்ல. எது அடிப்படையாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ற நமது மீட்பரை நாம் ஆழமாக நம்புவது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவருக்காக நாம் செயல்படுவது, நமது வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிப்பது என்பதில்தான் நமது மீட்பு இருக்கிறது என்பதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். திருத்துதர்கள் பணிகள் நூலிலே 15வது அதிகாரத்திலே. அன்பார்ந்தவர்களே, இந்த பலநோக்கு சிந்தனை என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அந்த சிந்தனை என்பது நமது வாழ்க்கையிலே மிக 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 தேவையான ஒன்று என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து இயம்புவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் எதன் அடிப்படையிலே இருக்கிறது? 10வது அதிகாரம், யோவான் நற்செய்தியினுடைய 10வது அதிகாரம் மிகவும் மிகவும் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதிலும் 10வது வசனம் என்பது, அந்த யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று. யோவான் நற்செய்தியினுடைய மையம் என்றே அதை கூற முடியும். நான் இறையியல் படிக்கும் போது என்ன செஞ்சேன், ஒரு முறை எனக்கு ஒரு ஆசை, இந்த யோவான் நற்செய்தியினுடைய இந்த பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறதே. அதை யோசித்து பார்க்கும் பொழுது யோவான் நற்செய்தியிலே மொத்தம் 21 அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த 21 அதிகாரங்களிலே அப்போ மையமாக இதுதானே இருக்கிறது. அப்போ இதுதான் மையமாக இருக்குமோ என்று கூட்டி பார்த்தா எப்படி நல்லாயிருக்குமே என்று யோவான செய்தியை எடுத்து எல்லா வசனங்களையும் வரிசையாக நான் கூட்டினேன். ஒரு 1 அதிகாரம், 2வது அதிகாரம், இவ்வாறு 21 அதிகாரங்கள் எல்லாத்தையும் கூட்டி எடுத்து பிறகாக அதை வகுத்து பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, என்ன ஒரு ஆச்சரியம்! யோவான செய்தியினுடைய 10வது அதிகாரம் 10வது வசனம் தான் அதன் மைய வசனமாக இருக்கிறது. வசனத்தில் எவ்வாறு வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் அடைப்புக்குள்ளே போடப்பட்டிருக்கும். குறிப்பாக 8வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு அடைப்பிற்குள்ளே போடப்பட்டிருக்கும். அது என்ன சொல்லுகிறது? அடைப்பிற்குள்ளே இருப்பது மிக முக்கியமான கையெழுத்து படிகளிலே அது காணப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறது. இவ்வாறு 2-3 இடத்திலே அது போடப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் கழித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், யோவான் நற்செய்தியினுடைய மையமாக இருக்கின்ற அந்த வசனம் என்பது இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்ட வசனம். என்ன வசனம் அது? நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று இயேசு கூறுகின்ற அருமையான வசனம். நல்ல ஆயன் நானே என்று இயேசு தம்மையே ஆயராக, இந்த ஆடுகள் எல்லாம் வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லுகின்ற அருமையான வசனம். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய செயல்பாடு என்னது என்பதை அது விளக்குகின்ற வசனம். எனவேதான் சொல்கிறார்கள், யோவான் நற்செய்தியினுடைய 1வது அதிகாரத்திலே இதே சிந்தனை இருக்கிறது, யோவான் நற்செய்தியினுடைய 2வது அதிகாரத்திலும் இதே சிந்தனை இருக்கிறது. 1வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் அந்த முன்னுரை பாடலிலே 4வது வசனம் என்ன சொல்கிறது? அவரிடம் வாழ்வு இருந்தது. யாரிடம்? தொடக்கத்திலே வாக்கு இருந்தாரே அவரிடம். அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது என்று மிக அழகாக யோவான் நற்செய்தி தனது நற்செய்தியை தொடங்குகின்றார். இயேசுனிடத்திலே வாழ்வு இருந்தது என்று அவர் நற்செய்தியை முடிக்கும் பொழுது 20வது அதிகாரத்திலே அந்த நூலினுடைய முடிவுரை என்று முடிக்கின்றார். முடிக்கும் பொழுது 30வது வசனத்திலே 31வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன என்று சொல்லுகின்றார். அவ்வாறாக யோவான் நற்செய்தியை அவர் முடிக்கின்ற பொழுதும் அவர் நற்செய்தியில் என்ன சொல்லி முடிக்கின்றார்? இயேசுவினிடத்திலே வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த நற்செய்தியானதே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். எனவே இயேசு நல்லாயனாகிய இயேசு நமக்கு வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார். யாருக்கு? யாருக்கு வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார்? இயேசு இன்றைய நற்செய்தியிலே தொடங்குவதை சொல்லுவது தொடக்கத்திலே சொல்லுகின்றாரே, அதை போல ஆட்டு கொட்டில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் அவர்கள் திருடராகவும் கொள்ளையராகவும் இருப்பர். ஏனென்றால் நாங்களெல்லாம் தலைமை என்று சொல்லிக்கொண்டு, மத தலைமை என்று சொல்லிக்கொண்டு, அந்த ஆடுகளை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு தலைமை இருந்த அந்த நேரத்திலே இயேசு சொல்லுகின்றார், நானே வாயிலாக இருக்கின்றேன். அந்த ஆடுகளினுடைய நல்ல ஆயராகவும் இருக்கின்றேன். அந்த ஆடுகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். அவை எனது குரலுக்கு செவிசாய்க்கும். நானும் அந்த ஆடுகள் ஒவ்வொன்றையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் என்ற அளவிற்கு அவர் ஆடுகளை அறிந்த ஒரு ஆயராக, ஆடுகள் அனைத்தும் வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தனது உயிரையே மாய்க்கின்ற ஒரு ஆயராக, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டிலை ஒரு ஓனாய் வந்து பிரச்சனை கொடுக்கிறதோ அல்லது அதை துன்புறுத்துகிறதோ என்றால் ஆடுகள் இறந்தாலும் இறந்தாலும் பரவாயில்லை என்று அவர் விட்டுவிட முடியாது. நல்ல ஆயர் என்பவர் தனது ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அவர் தனது உயிரை கூட துச்சமாக மதிக்கின்ற நல்ல ஆயராகத்தான் இருப்பார். அந்த ஒரு ஆயர்தான் இயேசு என்று தன்னையே அவர் இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவே நல்ல ஆயர் என்ற அந்த அருமையான வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு வரும் பொழுதுதான் இயேசு என்று சொல்லுகின்றார், அந்த ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் அது நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். சாதாரண வாழ்வில்லை, நிறைவாக இருக்கின்ற அந்த வாழ்வு, அந்த நிறை வாழ்வு என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற பரிசு, அந்த நல்ல ஆயர் நமக்கு கொடுக்கின்ற பரிசு. அந்த நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். அவர் குறிப்பிட்ட ஒரு சில ஆடுகளுக்கோ, இந்த ஆடுகளுக்கு மட்டும்தான் நான், இந்த ஆடுகளுக்கு மட்டும்தான் நான் உயிரை கொடுக்க வந்திருக்கின்றேன், வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறேன், அந்த நிறை வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. அனைத்து ஆடுகளும் வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். இன்றைய திருவாசகத்திலே 10வது வசனத்தோடு இன்று முடிந்து விடுகிறது. மேலுமாக நாம் வாசிக்கிறோம் என்றால் 16வது வசனத்தில் என்ன இருக்கிறது? இந்த குட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நல்லா என் சொல்லுகின்றார், இந்த குட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் என்று இயேசு திருவாய் மலர்ந்து சொல்லுகின்றார். அன்பானவர்களே, மிகவும் அருமையான சிந்தனை. இயேசு நல்லாயராக இருப்பது எதற்காக, யாருக்காக? எல்லோருக்காகவும். அதனால தான் சொல்லுகின்றார், இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அவையும் எனது மந்தைதான், நானும் அவர்களுக்கு ஆயராக இருக்கப் போகிறேன். அந்த ஆடுகளும் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் என்னையே நல்ல ஆயராக எனது உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகின்ற அந்த ஒரு சிந்தனை எவ்வளவு அருமையான ஒரு பெரிய ஒரு பல்நோக்கு சிந்தனை. நமக்கு மட்டும்தான் மீட்பு, நாம் மட்டும்தான் இயேசுவால் மீட்கப்படுகிறோம், இயேசு நமக்கு மட்டும் சொந்தம், நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று பிரிப்பவர்கள் நாம் அல்ல. அந்த இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லோரும், எல்லோருக்கும் மீட்பு இருக்கிறது. எல்லா ஆடுகளும் வாழ்வை பெறும் பொருட்டு இயேசு வந்துள்ளார் என்ற அந்த திருவாய் மொழிகள் நமது பல்நோக்கு சிந்தனையை இன்னும் வளப்படுத்துவதாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சவால், பிறரை நாம் நம்மவராக ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பிறரை ஒதுக்காமல் அவர்களை மத ரீதியாகவோ அல்லது வேறு எந்த ஒரு பிரிவினைவாத ரீதியாகவோ அவர்களை ஒதுக்காமல் எல்லோரையும் ஒரே மந்தையாக, ஒரே ஆட்டு மந்தையாக, எல்லோரும் நம்மவர்கள் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்திலே வளர்கிறதா என்ற சிந்தனை நம்மிடத்திலே கொடுக்கப்படுகின்ற பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலைக்கு மிகவும் தேவையான ஒரு முக்கியமான சிந்தனையாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நான் முன்னுரையிலே சொன்னதைப் போல புனித சார்ல்ஸ் தே ஃபூக்கோ என்ற ஒரு அருமையான ஒரு புனிதர் 15வது நாளிலே, இன்றைய இந்த மாதம் 15வது நாளிலே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். அவர் எழுதிய அந்த அருமையான பாடல், அதை அப்பா பாடல் என்று நாம் வடித்திருக்கின்றோம் நமது கேசி மியூசிக்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலிலே, அது காண கிடக்கிறது. அதனுடைய அடிப்படை என்ன? அப்பா, எனது கையில், உமது கையில் என்னை ஒப்படைக்கின்றேன், உம் விருப்பம் போல என்னிலே செயலாற்றுமே என்று நான் என்னுடைய சுயத்தை இழந்ததாக, நான் எனது என்ற அந்த சுயத்தை எல்லாம் இழந்ததாக, இறைவனிடத்திலே முழுவதுமாக என்னை ஒப்படைக்கின்ற அந்த ஜபம், இந்த ஜபம் எங்கிருந்து வருகிறது? எவ்வாறு இவரால் இவ்வாறு ஒப்படைக்கின்ற ஒரு ஜபத்தை எழுத முடிகிறது என்றால், அவரிடத்திலே இருந்த பல்நோக்கு சிந்தனை. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மிக அழகாக சொல்லுகின்றார், இந்த புனிதர் பல் சமய உரையாடலுக்கு ஒரு மாதிரியான ஒரு புனிதர் என்று. ஏனென்றால் இந்த புனிதர் வாழ்ந்த அந்த காலத்திலே இஸ்லாமியரோடு மிகவும் மதிப்பு மிக்க வகையிலே வாழ்ந்தார். அவர்களை மதித்து வாழ்ந்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார், அவர்களோடு வாழ்ந்தார். எனவேதான் அவர் பல்சமய உரையாடலுக்கு ஒரு சிறந்த மாதிரியாக நமக்கு புனிதராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் திருவாய் மொழிந்து எழுதி அதை அவர் ஜெபித்த அந்த மன்றாட்டு என்பது ஒப்படைப்பு ஜெபம் என்பது இதோ இந்த பாடல் வடிவிலே இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது நாம் காணிக்கை பாடலாக பாடும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது நம்மிடத்திலே அதே பல்நோக்கு சிந்தனை, பிறரை மதித்து வாழுகின்ற சிந்தனை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்ட பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு, மற்றவர்களும் நம்மவர்களே என்ற அந்த வெளிப்பாடு, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எல்லா ஆடுகளும் வாழ்வை பெறும் பொருட்டு நல்லாயனாக இயேசு வந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தனை நமது வாழ்விலும் தென்பட வேண்டும். நாம் வாழ்க்கையாக அதை மாற்ற வேண்டும். எல்லோரையும் ஏற்று வாழுகின்ற மனப்பான்மை நம்மிடத்திலே பெருக வேண்டும். பல்நோக்கு சிந்தனை நம்மிடத்திலே வளர வேண்டும். இவ்வாறு இறைவனுடைய திருவுளம் நிறைவுற வேண்டும். இதுதான் இறைவனுடைய திருவுளம். எல்லோரும் இயேசு சொல்வதைப் போல இந்த கொட்டிலை சேராத பிற ஆடுகளும் இருக்கின்றனவே, அவையும் இயேசுவை தலைமையாக ஏற்று அவர்கள் வாழ வேண்டும். அவ்வாறு பட்ட ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே வளருவதற்காக நம்மையே இறைவனிடத்திலே ஒப்படைத்து, நமது ஆவியை இறைவனிடத்திலே ஒப்படைத்து, இறை விருப்பம் போல நாம் செயலாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த காணிக்கை பாடலிலே இணைந்து ஜபிப்போம். அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் மேலுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதே தகுதியும் நீதியும் மானரே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறித்து பலியான இந்த சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவிற்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவராகிய தாயே தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பிலே ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவிற்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவராகிய இறைவா, காலம் நிறைவுற்ற போது உம் ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவிற்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாடமிருந்து உடல் எடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருற்றோருக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவிற்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். இறைவா, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகிலே தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருள வேண்டும் என நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறித்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இந்த காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவராகிய தாயே தந்தையே, உம்மால் அவர் மாட்சிமைப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களிலே இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்திற்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கு எல்லாம் மீட்பு அளிப்பதுமான பலியாகிய இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இந்த பழிபொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறித்துவில் உயிருள்ள பழிபொருளாகுமாறு கனிவாக அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இந்த பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது தள ஆயர் ஆரோக்கியராஜ், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர், பெண் துறவியர், ஆண் துறவியர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த பலியை ஒப்பு கொடுப்போரையும் இந்த பலியை இப்பொழுது கண்டு அதனோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும், உம் மக்கள் அனைவரையும், நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் கிறித்துவின் அமைதியிலே இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள இறைவா, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது துணைவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், உம் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமீன்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இந்த செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என்ன இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்பார்ந்தவர்களே, பல்நோக்கு சிந்தனையை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு ஜபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இதோ ஒரு பல்நோக்கு முகமாக நாம் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு ஜப முறையை கையாளுவோம். ஆண்டவர் இறைவன் எப்பொழுதும் அமைதியிலே உறைபவர். நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்கிறோமே, எப்பொழுது அந்த அமைதியான காற்று வீசியதோ அந்த நேரத்திலே இறைவன் அங்கே தோன்றினார் என்று. அந்த நேரத்திலே எழுந்த அந்த இறைவன், அமைதியிலே உறையும் இந்த தூய ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே இறங்கி வர வேண்டும் என்று ஒரு பஜனை பாடல் வழியாக நாம் இப்பொழுது ஜபிக்க இருக்கிறோம். நாம ஜபம் என்று நம்முடைய பழைய முறைகளிலே ஒன்று. இயேசுனுடைய நாமத்தை, இயேசுனுடைய பெயரை மறுபடியும் மறுபடியுமாக உச்சரித்து உச்சரித்து தூய ஆவியினுடைய அந்த அருளை பெற்று நம் மனதிற்குள்ளே நிறைகின்ற அந்த கடவுளை அமைதியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அருமையான நேரம் இது. இப்பொழுது நான் பாடுகின்ற இந்த இயேசுவினுடைய நாம இந்த பஜனை நாம் திரும்பி திரும்பி பாடி இயேசுனுடைய அமைதியை, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள இதோ உங்களை அழைக்கிறேன்.
ஏசு 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 கிறிஸ்து, ஏசு ஏசு வாழவே,
ஏசு 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 கிறிஸ்து, ஏசு ஏசு
Yesu 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 Christu Yesu Yesu Valgave
Yesu 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 Christu
Yesu Yesu Valgave Yesu 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 Christu Yesu Yesu Valgave Yesu 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 Christu Yesu Yesu Valgave Yesu 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 Christu Yesu Yesu Valgave Yesu வாழ்கவே. இயேசு 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 கிறிஸ்து இயேசு இயேசு 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 வாழ்கவே.
இயேசு இயேசு
இயேசு கிறிஸ்து இயேசு இயேசு வாழ்கவே. இயேசு கிறிஸ்து வாழ்கவே. இயேசு கிறிஸ்து வாழ்கவே.
எங்கள் உள்ளத்திலே உரைகின்ற அன்பரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தாருமையான வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்கள் உள்ளத்திலே பொழிந்திருக்கின்ற அந்த அமைதியின் ஆவி எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் செயல்படவும், எங்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையை, பிறரை அன்பு செய்கின்ற மனப்பான்மையை, பிறருக்காக எங்கள் உயிரையும் கொடுக்கின்ற மனப்பான்மையை வளர்த்தருளும். இன்று நீர் சொன்னதைப் போல எல்லோரும் வாழ்வை பெறும் பொருட்டு நீர் வந்திருக்கிறே ஆண்டவரே, அதே வாழ்வு எங்களிடத்திலே இன்னும் சிறப்பாக வளர்வதற்கு உம்மிடத்திலே வேண்டுகிறோம். இதோ இப்பொழுது ஜெபிக்கின்ற அனைவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்திருளும் ஆண்டவரே. அவர்கள் அனைவருக்கும் உமது நிறைவின் ஆவியை அவர்கள் இதயத்திலே பொழிந்தருளும். அவர்கள் நல்ல சுகத்தோடு, உடல் சுகத்தோடு, ஆன்ம சுகத்தோடு, உள்ள நலத்தோடு இருப்பதற்கு நீரே அவர்களுக்கு நிறைவான அருளை கொடுத்தருளும். இதன் வழியாக நாங்கள் எப்பொழுதும் உமது அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் உறவினர்களிடத்திலே, எங்கள் சமூகத்திலே, இந்த உலகத்திலே நாங்கள் இருப்பதற்கு எங்களை நீர் பயன்படுத்தி அருளும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்கள் அனைவரையும், எங்கள் உள்ளத்தை, எங்கள் ஆன்மாவையும் இடத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா, எங்கள் ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். உம்மிடத்திலே முழுவதுமாக எங்களை ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மாலும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று.